நான் இடம் பெறுவாதான் இப்படி எல்லாம் போற தாக்குல நடந்தது.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள்.
எல்மொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வள்ளங்க உண்மைகள். கருணாநிதர் மீதான பாய்ச்சலுக்கு விடுதலை புலிகள் தயாராகி கொண்டிருந்த பொழுது இலங்கையில் 13வது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றது. 2004 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் 22 ஆசனங்களை பெற்று வடக்கு கிழக்கில் அமோக வெற்றியை எட்டியிருந்தார்கள். இந்த தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் அனைவருமே விடுதலை புலிகளினாலேயே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகளே தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்ற கோஷத்துடன் தான் இந்த தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் போட்டியிட்டும் இருந்தார்கள். ஆனால் கிழக்கை பொறுத்தவரையில், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பாக தேர்தலில் போட்டியிட்டவர்களில் அநேகமானவர்கள் கருணாவையும் கருணா உருவாக்கியிருந்த பிரதேசவாதத்தையும் முன்னிறுத்தித்தான் போட்டியிட்டிருந்தார்கள். தேர்தலும் வாக்களிப்பும் கருணாநிதரின் மும்முரமான கண்காணிப்புடன் பங்களிப்புடன் தான் நடைபெற்றது. தேர்தல் அதிகாரிகள் மிரட்டப்பட்ட நிலையில், ஏராளமான வாக்கு மோசடிகள் நடைபெற்ற நிலையில், கருணாவின் தீவிர ஆதரவாளர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள். வெற்றி பெற்றிருந்தார்கள் என்று கூறுவதை விட வெல்ல வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கருணாவின் பிரிவினையை நியாயப்படுத்தியும் கிழக்கின் அபிவிருத்தியை முன்னிலைப்படுத்தியும் தமது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஜியானந்தமூர்த்தி, தங்கேஸ்வரி, கனகசபை மற்றும் கிங்ஸ்லி ராசநாயகம் போன்றவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள். வடக்கு கிழக்கு இணைப்பு என்றும் தமிழ்த் தேசியம் என்றும் நிலைப்பாடு எடுத்திருந்த ஜோசப் பர்ராஜசிங்கம் அவர்கள் கருணாநிதரால் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருந்தார். கருணாவின் பிரிவினையை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய மறுத்த அரியநேந்திரன் அவர்களும் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருந்தார். அந்த தேர்தலில் கருணாநிதர் எப்படி சதி செய்து தன்னை தோற்கடித்திருந்தார்கள் என்று தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கும் அரியநேந்திரன் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்.
இவ்வாறான ஒரு நிலையில் தான் அந்த இறுதியாக அந்த தேர்தல் இடம்பெற்றது. தேர்தல் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தோம். அதிலே எனக்கு கிடைத்த வாக்கு 35,616 வாக்குகள் எனக்கு கிடைத்திருந்தது. நான் அங்கே தேர்தலிலே பல மோசடிகள் அல்லது பல வேலைகளங்கு நடப்பதாக அங்கிருந்தவர்கள் அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள். நான் நம்முடைய தினம் தேர்தல் இடம்பெறுகின்ற அதே தினம் நான் அங்கு நேரடியாக அங்கு செல்லவில்லை. நான் மட்டக்களப்பில் இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கூட நாட்டுப்பற்றாளர் நடேசன் அவர்கள் அங்கு செய்தி சேகரிப்பதற்காக அங்கிருந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு இரவு நள்ளிரவு 12 மணி அளவில் எனக்கு தொலைபேசியில் எடுத்து கூறியிருந்தார். நீ என்ன செய்கிறார், எங்க நிக்க ஒரு அவர் எப்போதும் கலைக்கின்றவர் டா அப்படி போட்டுதான் கலைப்பது, எங்க நான் நிற்கிறேன், இங்கே என்ன நடக்குது தேர்தல்ல, நீ அங்கு பெரிய சுத்துமாத்திகள் நம்பரப் போகின்ற, நீ உடனடியா வா என்ற ஒரு விடயத்தை கூட அவர் கூறியிருந்தார். அதிலே நான் பிற்பாடு அறியப்பட்ட விடயம் என்னவென்றால், முதலாவது அந்த தெரிவிலே நான் 4வது பாராளுமன்ற உறுப்பினர் 4வதாக தெரிவு செய்யப்பட்டதாகவும், அதை மாற்றிவிட்டு எனக்கு பின்னால் இருந்த ஒருவரை அதை போடப்பட்டதாகவும், அந்த நேரத்திலே அங்கே கச்சேரியிலே இருந்த அரசாங்க அதிபர் அவர்களை உடனடியாக தாமரைக்கேணியில் இருக்கின்ற ஒரு இல்லத்திலிருந்து விடுதலை புலிகளில் பிரிந்து சென்ற துறை அவர்கள் அழைத்து ஏதோ கலைத்ததாகவும் ஒரு ஆதாரபூர்வமான செய்திகள் வெளிவந்தன. ஆகவே அவ்வாறான ஒரு நிலையைத்தான் அந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்கு பிற்பாடுதான் இந்த இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. மாமனிதர் ஜோசப் பராசிங்கம் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவாக இந்த தேர்தலிலே தலைமை வேட்பாளராக இருந்து சுயமாக அவர் செய்ய முடியாமல் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் என்று நான் கூற வேண்டும். அந்த அந்த வீட்டிலே இருந்து வெளியே செல்ல முடியாத அளவிற்கு அவர் மிகவும் துன்புறுத்தப்பட்டு அவர் அந்த அந்த மட்டக்களப்பு நகரிலே இருந்து கூட நடமாட முடியாத அளவிலே அவரை அங்கு பணைய கைதிகளாக இவர்கள் விடுதலை புலிகளிலே இருந்த இந்த கர்ணா போன்றவர்களின் குழுவினர் வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவர் அந்த பிரச்சாரத்திலே முழுமையாக ஈடுபட முடியாமல் போயிருந்தார். ஆகவே இவ்வாறான ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் அந்த முதலாவது தேர்தலை நாங்கள் சந்தித்து 22 பாராளுமன்ற உறுப்பினர் தெரிஞ்சாலும் கூட தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அது அந்த முதலாவது அறிவிப்பிலே நான் அதில் தெரிவு செய்யப்படவில்லை என்ற விவரம் வந்துவிட்டது. தெரிவு செய்யப்பட்ட அந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதற்கு பிற்பாடு அவர்கள் கையாண்ட விதங்கள், அவர்களை அவர்கள் கொழும்பிலே அழைத்து சென்று அவர்களை அமைச்சர் பதவி தருகின்றோம் என்று கூறிய விடயங்களை எல்லாம் நான் பிறகு நேரடியாக அதில் சம்பந்தப்பட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக நான் அறியக்கூடியதாக இருந்தது. அதிலே செல்வி தங்கேஸ்வரி அவர்கள், கனகசபை ஐயா அவர்கள், அதை விட கிங்ஸ்லி ராஜநாயகம் அவர் தான் தெரிவு செய்யப்பட்டு பிறகு அவர் விரைவு கொண்டவர். அவர் அதே நேரத்தில் ஜானந்தமூர்த்தி அவர்கள் அந்த அந்த இடத்திலே இல்லாமல் அவர் தன்னிச்சையாக மாமனிதர் சிவராம் அவர்கள் ஊடாக அவர் அதிலே தப்பிச் சென்ற விடயங்களையும் நாங்கள் இதிலே கூற வேண்டிய ஒருவனாக இருக்கின்றேன்.
இரண்டாயிரத்தி 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9 திகதி அதிகாலை 2 மணியளவில் கருணாநீதரிடம் இருந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை மீட்கும் இராணுவ நடவடிக்கையை தமிழீழ விடுதலை புலிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார்கள். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி கர்னல் ரமேஷ் தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பின் போரியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நகர்வு என்று போரியல் ஆய்வாளர்களால் விமர்சிக்கப்படுகின்ற இந்த இராணுவ நடவடிக்கை பற்றித்தான் இந்த வாரம் நாம் உண்மைகள் நிகழ்ச்சியில் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து தான் தனியாக பிரிந்து செல்வதாக கருணா பகிரங்கமாக அறிவித்ததைத் தொடர்ந்து விடுதலை புலிகள் கருணாவை அகற்றி மட்டக்களப்பை மீட்கும் தமது திட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். விடுதலை புலிகளின் பிரதான மீட்பு பணி பெரிகள் பிரதேசத்திலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த திட்டத்திற்கு சமாந்தரமாக வேறு பல திட்டங்களை புலிகள் இரகசியமாக செயற்படுத்தி வந்த போதிலும் பிரதான மீட்பு திட்டம் பெரிகள் பிரதேசத்தை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் இருந்து வடக்காக சுமார் 68 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெருகளாற்றின் வடக்கு மருங்கில் திருகோணமலை மாவட்டத்தின் எல்லையில் விடுதலை புலிகளின் மூத்த தளபதி சொர்ணப் தலைமையிலான ஜீந்தன் படையணி மற்றும் சார்ல்ஸ் அண்டனி படையணியைச் சேர்ந்த போராளிகள் படிப்படியாக வந்து குவிய ஆரம்பிக்கலானார்கள். விருகலாற்றை கடந்து புலிகளின் அணிகள் எந்த நேரத்திலும் முன்னேற்றத்தை ஆரம்பித்து விடலாம் என்கின்ற எச்சரிக்கையில் கருணாணியைச் சேர்ந்த நிறைய போராளிகள் விருகலாற்றிற்கு தெற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லையில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். கருணாவின் மூத்த சகோதரரான லெப்டினன்ட் கர்னல் ரஜி தலைமையில் ஆயிரக்கணக்கான போராளிகள் விருகல் கரையில் கருணா தரப்பினரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். பெருகள் ஆற்றை கடந்து விடுதலை புலிகளின் முன்னேற்றம் இருக்கும் என்பதே கருணாநிதி தளபதிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது. பெருகலாற்றை கடந்து வரும் புலிகள் மீது சகட்டு வேணிக்கு எரிகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக இல்லாது ஒழித்துவிடும் அழித்தொழிப்பு திட்டமே கருணாநிதியினருக்கு இருந்தது. அதற்காக அந்த ஆற்றின் தெற்கு பகுதிகளில் 120 மில்லிமீட்டர் மோட்டார்களையும் கனரக ஆயுதங்களையும் நிறுத்தி தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். கருணாவசம் இருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் ஜான்சன் மோட்டார் படையணி எந்தவித சவாலையும் எதிர்நோக்கி மால்சீனை என்னும் இடத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று பிர்கல் பிரதேசத்தை அண்டிய கட்டுமுறிவு காடுகளுக்குள்ளும் இரகசியமாக அமைக்கப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் நிலையில் கருணாநிதியின் மற்றொரு மோட்டார் படைப்பிரிவு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. புலிகளின் அணிகள் தாக்குதலை ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு எதிராக பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி புலிகளுக்கு ஆரம்பத்திலேயே பின்னடைவை ஏற்படுத்தி விடுவதே கருணாவின் திட்டமாக இருந்தது. களமுனை தளபதிகளுக்கும் கருணா அப்படியே உத்தரவுகளையும் வழங்கியிருந்தார். ஆனால் கருணாநிதியினர் எதிர்பார்த்தது போன்று புலிகளின் நகர்வுகள் அமைந்திருக்கவில்லை. கருணாநிதியினர் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு கோணத்தில் புலிகளின் நகர்வுகள் இருந்தன.
இங்கே வந்து இங்கே போய் என்ன கிட்ட நேரில் அமையும் சைலண்டாக எவ்வளோ சைலண்டாக மூவ் பண்ணுறோமோ அதே சைலண்டாக நம்ம உள்ளுக்கு நினைச்சு போகலாம் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஓரத்தாலே நமக்கு வந்து போய் வந்து தான் மற்ற கட்டவுட் டீம் வந்து இங்கே நகர் இங்கே வந்து இதே மிருக் அதுக்கடுத்த டீம் வந்து நமக்கு பின்னா டீம் வந்து இங்கே மிருக் தானே. இப்போ நம்ம அடியாவெல்லாம் வந்து இங்கே போகும் டாவல் ரெண்டு டீமுக்கு ஒரு அடியை வந்து இங்கே போகும் இதெல்லாம் 50 பேர் இதெல்லாம் 50 பேர் 100 பேர் இறங்கி என் தளத்தை பிடிக்கிறான். இது ஒரு பிரதான மெயின் ரோடு ஒன்று அவன் இந்த ஓரத்தால் மூவி மங்கரெல்லாம் பட்டி வச்சுருக்கான் உடனே இதெல்லாம் பணிச்சங்கனி இந்த பாலம் கொண்டு போட நம்ம ஓரத்தை அடித்து போய் இந்த பாலத்தில் போய் என்ன போடுறோம் போய் என்ன போட்டு அடுத்த இதெல்லாம் பிள்ளைக்கு அவனை போட்டு அடுத்த ஒரு நாளைக்கு என்ன பார்க்கணும்.
2004 ஏப்ரல் மாதம் 9 அதிகாலை 2 மணியளவில் சண்டைகள் ஆரம்பமாகின. சுமார் 3 மணி நேரத்திலேயே பிரதான சண்டை நிறைவடைந்துவிட்டது. அந்த அளவிற்கு விடுதலை புலிகளின் அணிகள் களமுனையில் வேகமாக செயற்பட்டன. தந்திரோபாய நகர்வுகளை திட்டமிட்டிருந்தன. கருணாநிதியினர் செயற்பட முடியாத அளவிற்கு களமுறங்கிய விடுதலை புலிகள் செயற்பட்டிருந்தார்கள். விடுதலை புலிகளின் தாக்குதல் நடவடிக்கைக்கு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி கர்னல் ரமேஷ் கட்டளை தளபதியாக செயற்பட்டார்.
தலைவரின் கட்டளை கிணங்கு எமது போராளிகள் மிகவும் வீரத்துடன் செயல்பட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் எதிரி பல ஆயிரக்கணக்காக இந்நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த வேளையில் எதிரியுடன் எம்மை ஒப்பிடும் பொழுதோ தொகையில் நாங்கள் மிகவும் குறைந்தவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தும் எமது தலைவரின் கட்டளைகளையும் ஏற்று எமது மண்ணை காப்பாற்ற வேண்டும், எமது பிரதேசத்தை விடக்கூடாது என்ற ஒரு விடாப்பிடியுடன் எமது போராளிகள் தாக்குதல்களில் மிகவும் தீவிரமாக பங்கெடுத்தார்கள்.
அந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு லெப்டினன்ட் கர்னல் பிரபா துணை தளபதியாக செயற்பட்டார். கடல் வழியான தரையிறக்க நடவடிக்கைகளுக்கு ஜெயந்தன் படையணியின் சிறப்பு தளபதி ஜெயாத்தனும், அடர்ந்த காடுகள் வழியான படை நகர்வுகளுக்கு சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணியின் தளபதி பல்லவனும் தலைமை தாங்கியிருந்தார்கள். திட்டமிட்டபடி அல்லாமல் சண்டைகள் இறுக்கமாகும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டால் அப்பொழுது களம் இறங்குவதற்கென்று கர்னல் பானு தலைமையிலான ஒரு சிறப்பு படைப்பிரிவு திருகோணமலை பிரதேசத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. கருணா ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடன் கைகோர்த்திருந்த நிலையில் ஒருவேளை ஸ்ரீலங்கா இராணுவம் கருணாவிற்கு சார்பாக களமிறக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் அப்பாஜி என்று அழைக்கப்படுகின்ற 37 mm கனோனும், விடுதலை புலிகளால் ஆமை என்ற சங்கீத பாசையில் அழைக்கப்படுகின்ற 35 mm டபுள் பேரல் கனோனும் ஒரு மல்டி பேரல் மோட்டார் செலுத்தியும் கர்னல் வானு தலைமையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. 2004 ஏப்ரல் மாதம் 8 இரவு 10:20 விடுதலை புலிகளின் படையணிகள் சிறு சிறு குழுக்களாக கருணாவின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்குள் நகரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தன. மறுநாள் 9 அதிகாலை 2 மணியளவில் பிரதான சண்டைகள் ஆரம்பமாகின.
வருது
பெருகல் பிரதேசத்தை மீட்பதற்கு கிடுக்கிப்பிடி என்கின்ற தாக்குதல் முறையை புலிகளின் தலைவர் பகத்து போர்மனை தளபதிகளிடம் ஒப்படைத்திருந்தார். அதாவது நட்டுவக்காலி என்கின்ற பிராணி தாக்குதலை மேற்கொள்ளும் முறையிலேயே வாகரை பிரதேச சண்டைகள் திட்டமிடப்பட்டிருந்தன. நட்டுவக்காலி என்கின்ற அந்த பிராணி தனது இரண்டு இடுக்குகளால் எதிரியை பிடித்துவிட்டு அதேவேளை விஷமுள்ள தனது வாளால் பிரதான தாக்குதலை மேற்கொள்ளும். இந்த அடிப்படையிலேயே புலிகளின் வாகரை பிரதேச தாக்குதல் திட்டமிடப்பட்டிருந்தது. கருணாநிதர் வெறுகலாற்றை குறிவைத்து காத்திருக்க கடல் மூலமாகவும் வாவி மூலமாகவும் நகர்ந்த ஜெயந்தன் விஜேத படைப்பிரிவு போராளிகள் கருணாவின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களில் நான்கு முனைகளில் ஊடறுத்து ஏற்கனவே நிலையெடுத்திருந்தார்கள். பிரதான தாக்குதல் சார்ல்ஸ் ஆண்டனி படைப்பிரிவினரை கொண்டு வெறுகள் துறை வழியாகவே திட்டமிடப்பட்டிருந்தது. சண்டைகள் ஆரம்பமாகி ஒரு மணி நேரத்திலேயே கருணாநிதர் பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு விட்டார்கள். பிரிக்கப்பட்ட கருணாநிதரால் மற்ற அணிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே ஊடுருவி நிலை கொண்டிருந்த விடுதலை புலிகளின் டீப் பெனட்ரேஷன் குரூப் என்று அழைக்கப்படுகின்ற ஆழ ஊடுருவும் படைப்பிரிவினர் பாச்சனையில் இருந்த கருணாவின் மோட்டார் நிலைகள் மீது திடீர் தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்த 120 mm மோட்டார்களையும் 1000-க்கும் அதிகமான எறிகணைகளையும் கைப்பற்றியிருந்தார்கள். இதனால் புலிகளின் பிரதான அணிகள் பெருகல் வழியாக முன்னேறிய போது எதிர்ப்பதற்கு அங்கு எவருமே இருக்கவில்லை. அத்தோடு இந்த தாக்குதலை நடாத்திய புலிகளின் அணிகள் ஏராளமான மெகாபோன்களை தங்களுடன் கொண்டு வந்திருந்தார்கள். மெகாபோன்கள் மூலமாக கருணா தரப்பில் இருந்த போராளிகளை புலிகளுடன் வந்து இணையும்படி தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார்கள். இதற்காகவென்றே களமிறக்கப்பட்டிருந்த புலிகளின் விசேட மீட்பு அணிகள் இந்த பணியை மிகவும் வெற்றிகரமாக செய்து கொண்டிருந்தன. அதேவேளை இந்த தாக்குதலை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ரமேஷ் அவர்களும் அதிசக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் கருணா தரப்பில் களத்தில் இருந்த பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு தேசிய தலைவரின் அணி அங்கு வந்திருக்கின்றது என்றும் அதனுடன் இணைந்து தலைவருக்கு உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்தபடியே இருந்தார். இவற்றைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான போராளிகள் புலிகளுடன் தம்மை இணைத்துக் கொள்ள முன்வந்தார்கள். மறுநாள் பொழுது முடிந்த போது வெறிகள் 6 முதல் கதிரவழி கட்டுமுறிவு வரையிலான மிகப்பெரிய பிரதேசம் விடுதலை புலிகளின் பூரண கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. வாகரை பனிச்செங்கேணி பிரதேசங்கள் கூட புலிகளின் ஊடறுப்பு தாக்குதல் அணியினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்தது. மறுநாள் நண்பகல் அளவில் கட்டுமுறிவு காட்டின் நடுவில் கருணா குழுவினரால் இரகசியமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜான்சன் மோட்டார் படையணியினர் 120 mm கனரக மோட்டார்கள் மற்றும் 82 mm மோட்டார்கள் உட்பட பெருமளவு எறிகணைகளுடன் புலிகளுடன் வந்து இணைந்திருந்தார்கள். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாத்திரம் சுமார் 401 போராளிகளை புலிகளால் மீட்க முடிந்திருந்தது. மட்டக்களப்பு மீட்பு நடவடிக்கையில் விடுதலை புலிகள் தரப்பில் 4 போராளிகள் மாத்திரமே வீரச்சாவு அடைந்திருந்ததாக விடுதலை புலிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். கருணாவிடம் இருந்து கிழக்கை மீட்பதற்காக கர்னல் ரமேஷ் தலைமையில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையின் மற்றைய பக்கங்களை உண்மைகள் நிகழ்ச்சியின் அடுத்த பாகத்தில் விரிவாக பார்ப்போம்.
மோபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள்.
எல் மொபி மொபைல் போன் பன்மொழி பேசுவோரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட எல் மொபி மொபைல் போன்கள் அனைத்து முன்னணி மொபைல் போன் விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கின்றன. கிளாசிக் போன்ஸ், மினி போன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் என மூன்று வகைகள் உங்கள் தெரிவுக்காக காத்திருக்கின்றன. சாமானிய விலையில் சர்வதேச தரம் வாய்ந்த எல் மொபி மொபைல் போன்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் 0116173333 www.l-mobi.com. எல் மொபி மொபைல் போன், a brand for dual sim phone.